கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாவத்தின் விளைவுகள் என்ற தலைப்பில் கேட்கிற இந்த செய்தி உங்களுடைய அறிவு கண்களை, ஆன்ம கண்களை திறந்து எல்லாவிதமான பாவ படுகொழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, பாவ கட்டுக்களிலிருந்து உங்களை விடுவித்து, பாவத்தினுடைய எல்லாவிதமான அகோர வியாதியிலிருந்து உங்களை விடுதலை செய்து, பாவத்தின் அடிமதனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. பாவத்தின் விளைவுகள். நீதிமொழியின் புஸ்தகம் 28:13 வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வு அடைய மாட்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வு ரெண்டு விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உலக வாழ்வு, இன்னொன்று நித்திய வாழ்வு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் என்று சொல்லி. இந்த பாவம், இந்த உலக வாழ்வையே நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறாதபடிக்கு அது செய்து விடுகிறது. அப்படி என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பு கிடைக்கும் நித்திய வாழ்வை நமக்கு அது கிடைக்க வைக்குமா என்று சற்று எண்ணி பாருங்கள். ஆகவேதான பைபிள் எச்சரிக்கை கொடுக்கிறது, பாவம் செய்கிறவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், பாவம் எல்லா பாவங்களும் பாவங்களை மறைக்கிறவன் ஆசீர்வாதங்களை, வாழ்வை பெற முடியாது என்று நமக்கு இந்த சத்திய வேதாகமம் எச்சரிக்கை கொடுக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் எப்படி பாவம் வாழ்வை கெடுக்கிறது, வாழ்வை அடையாதபடிக்கு செய்து விடுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாருக்கும் சுட்டிக்காட்ட, நாம் உணர்த்தப்பட்ட அவைகளிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி அவர் செய்யப்போகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் யோசுவா 7:13 பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று மோயிசன் தலைமையில் வந்தவர்கள் இப்பொழுது யோசுவாவின் தலைமையில் அவர்கள் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். பைபிள் என்ன சொல்கிறது, வரும் வழியில அவர்கள் அநேக எதிராளிகளை போரிட்டு வெற்றி கண்டு எல்லாவற்றையும் வெற்றி மேல் வெற்றியாக அவர்கள் குவித்துக் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மக்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இன்றைய கிறிஸ்தவ மக்கள் இன்றைய இஸ்ரவேல் மக்களாகும். தேவனுடைய மக்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் என்ன நடந்தது, அவர்கள் வரும் வழியிலே இப்பொழுது ஆயி என்று சொல்லும் ஒரு சிறு கிராமம் ஒன்று அவர்களுக்கு வழியிலே தென்படுகிறது. ஏறக்குறைய 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள். அந்த சிறு கிராமத்தோடு இந்த 30 லட்சம் மக்கள் போரிட வேண்டிய அவசியமே இல்லை என்று யோசுவா முடிவெடுக்கிறார். அதன்படி ஏறக்குறைய ஒரு 3000 பேரை தெரிந்து கொண்டு இவர்கள் போதும் அந்த சிறு கிராமத்து மக்களோடு போரிட்டு அந்த எதிராளிகளை வென்று விடலாம் என்று சொல்லி 3000 இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில அந்த ஆயி என்று சொல்லும் அந்த கிராமத்திற்குள் இருக்கிற எதிராளிகளோடு போரிட்டு வெற்றி கொள்ள அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன, அந்த ஆயி மக்கள் இந்த 3000 இஸ்ரவேல் மக்களை அவர்கள் முதுகு காட்டி ஓடும்படி செய்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்களிலே தான் அநேக பேர் செத்து மடிகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் தான் எல்லா பக்கமும் செதறி ஓடுகிறார்கள். கொஞ்சம் பேரான அந்த ஆயி மக்கள் இஸ்ரவேல் மக்களை, பல போர்களில் வெற்றி கண்டவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்களை வெற்றி அடைந்து அவர்களை துரத்தி அடிப்பதை பார்த்துவிட்டு, இஸ்ரவேல் மக்களில் பலர் சாவதை பார்த்துவிட்டு, யோசுவா தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு 10 கட்டளையின் அந்த பேழைக்கு முன்பு, அந்த பெட்டிக்கு முன்பு அப்படியே சாஷ்டாகமாக விழுந்து அவர் அழுதாராம். இஸ்ரவேல் மக்களில் அநேக தலைவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு அப்படியே அவர்கள் அவமானம் தாங்க முடியாமல் அவர்கள் அழுதார்கள், அவர்கள் புலம்பினார்கள், வேதனைப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வெட்கம், ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை நடந்தது, காரணம் என்ன, அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றியையே கண்டுகொண்டு நீங்கள் திடீரென்று பல தோல்விகளையும் அவமானங்களையும் வெட்கங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை வரலாம். ஏன் அந்த வெட்கம், ஏன் அந்த அவமானம், ஏன் அந்த தோல்வி உங்களுடைய வாழ்விலே வந்தது, அதற்கு என்ன காரணம்? இதோ யோசுவாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோசுவா புஸ்தகம் 7:11 இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். கவனித்து பார்த்தீர்களா? இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மக்கள். ஆகவே கடவுள் நீதி உள்ளவர் என்பதை இதில் காட்டுகிறார். பாருங்கள், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு விருப்பமான பாவங்களில் அவர்கள் நடந்து கொண்டு அவர்கள் ஒருவேளை ஓ தாங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானவர்கள், ஓ நாங்கள் தவறாமல் கோயிலுக்கு போகிறோம், இது போன்ற கூட்டங்களுக்கு போகிறோம், நாங்கள் மெழுகுத்திரி கொளுத்துகிறோம், நாங்கள் காணிக்கை போடுகிறோம், நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம், ஆகவே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று உங்களில் அநேகர் இன்றைக்கு அப்படித்தான் நினைத்து வாழலாம். ஆனால் கடவுள் நீதி உள்ளவர். இதைதான் இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். இதை யார் சொல்லுவது? இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்த கடவுள் சொல்லுகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை நீங்கள் முதலாவதாக மனதில் வைக்க வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய மக்களை அறிந்தவர், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். கடவுளை அறியாதவர்கள் பாவம் செய்து போது மாத்திரம் அவர்கள் பாவிகள் என்று சொல்லிவிடுவதனாலே அவர்கள் பழி வாங்குறவராக கடவுள் இருந்துவிட்டு, கடவுளுடைய ஜனங்கள் என்று சொல்லும் கிறிஸ்தவர்கள் அநியாயங்கள் செய்யும்போது, அக்கிரமங்கள் செய்யும்போது அதை பார்த்தும் பார்க்காதவர் போல் இருந்து விடுகிறவர்கள் கடவுள். இதை முதலாவதாக கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இதை முதலாவது உணர வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் தான் சொன்னார். என்ன பாவம் செய்தார்களாம், எப்படி செய்தார்களாம்? இதோ அடுத்த வசனம், அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். என்ன உடன்படிக்கை? நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதுதான் உடன்படிக்கை. என் அன்பான சகோதரன் சகோதரியே, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்க தவறாம கோவிலுக்கு வந்தா போதும், இது போல கூட்டங்களுக்கு வந்தால் போதும், ஏதாவது காணிக்கை கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்லும் கடவுளை நீங்கள் வழிபடவில்லை. உடன்படிக்கையின் கடவுளை நீங்கள் நாம் வழிபடுகிறோம். இதை தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. என்ன சொல்லுகிறார்? உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். எப்படி மீறினார்களாம் உடன்படிக்கையை? அவர்கள் திருடினார்கள், அவர்கள் ஏமாற்றினார்கள். கவனித்து பார்த்தீர்களா? இஸ்ரவேல் மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களாம் பாருங்கள். அவர்கள் திருடினார்களாம், அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றினார்களாம். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்குள்ளே மறைந்து இருந்து அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், இன்றைக்கல்ல, நீங்க எத்தனை வருஷம் கழித்தாலும் கூட சரி, நீங்கள் வாழ்வடைய முடியாது. நீங்க எவ்வளவு உயரமாக மேலே ஏறி போனாலும் கூட சரி, கீழே தான் வந்து விழுவீர்கள். உங்களுடைய வாழ்வு மற்றவர்கள் முன்பு வெட்கப்படக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும், மற்றவர்கள் முன்பு வேதனைப்படக்கூடிய ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும். அது ஒன்றும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாகவோ அல்லது கடவுள் உங்கள் வழியாக மகிமை அடையக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கவே போவதில்லை, இருக்கவே முடியாது. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வை, நீங்கள் உண்பது, நீங்கள் உடுத்துவது, நீங்கள் இருப்பது, நீங்கள் வாழ்வது, எல்லாவற்றிலும் வெட்கங்கள் மறைந்திருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பு வெட்கப்படுவீர்கள். நீங்கள் 4 பேருக்கு முன்பு தலை நிமிந்து நடப்பதற்கே நீங்கள் தயாரா இல்லாமல் போய்விடுவீர்கள். நீங்கள் பயந்து கொண்டும் ஒளிந்து கொண்டும் தான் நீங்கள் வாழ்வீர்கள். என் தெரியுமா? நீங்கள் பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வு அடைய மாட்டார்கள் என்று தேவனுடைய பொதுவான ஒரு நியதி அது. என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, ஆகவேதான் இதோ இந்த மக்கள் வாழ்வை பெற முடியாமல் போனது. பல வெற்றிகளை கண்ட இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் பேரிடத்தில் இன்றைக்கு தோற்று போனார்கள். அதற்கு காரணம், அவர்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தது என்று சொல்லவில்லை, அல்லது காலம் சரியில்லாமல் இருந்தது என்று சொல்லவில்லை, அல்லது யார் அவர்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கெடுத்தார்கள். அவர்கள் திருடினார்கள், அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றினார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய விட்டு விலகினார். ஆண்டவரை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்களுடைய எதிராளிகள் அவர்களை சூறையாடினார்கள். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் இதே சம்பவங்கள் வெவ்வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒன்றே ஒன்று. கடவுள் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர். அவருடைய தன்மைகள் மாறாதது, அவருடைய திட்டம் மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாதது. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பதில் அவர் மாறாதவர். ஆகவே நான் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், இதுதான் தேவனுடைய உடன்படிக்கை. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்கள் மீறிவிட்டு, நீங்கள் எவ்வளவு தான் கடவுள் பக்தர்களாக காட்டிக்கொண்டாலும், நீங்கள் எவ்வளவு தான் அங்கே செல்வர்களாக, இங்கே செல்கிறவர்களாக, என்னமெல்லாம் செய்கிறவர்களாக நீங்கள் உங்களை காட்டிக்கொண்டாலும், உங்களுடைய சொந்த வாழ்வு ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு வாழ்வு, ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு வாழ்வு, ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு வாழ்வு. அது எத்தனை ஆண்டுகளானாலும் நீங்கள் அவமானம் அடையக்கூடிய வாழ்வைத்தான் திரும்பவும் 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 நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பாவம் எப்படி மனித வாழ்வை கெடுக்கிறது என்பதை இப்பொழுது இந்த திருமறையிலிருந்து நாம் பார்க்கலாம். எல்லாவற்றையும் அழகாக படைத்த கடவுள் இந்த உலகத்தை அழகாக ஆசீர்வாதமாக படைத்தார். மனிதனுக்காக எல்லாம் நிறைவாக படைத்தார், எல்லாம் ஆசீர்வாதமாக படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது, கடவுள் வார்த்தையை மீறிய போது, அவர்களை பார்த்து அந்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 3:17 நீங்கள் பாவம் செய்ததனால், என் வார்த்தையை மீறினதனால் இந்த உலகம் உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கவனித்து பார்த்தீர்களா? ஆசீர்வாதமாக திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையிலே சாபம் வந்தது, ஆசீர்வாதமாக திட்டமிட்ட உலக வாழ்விலே சாபம் வந்தது, ஆசீர்வாதமாக இன்பமாக வாழ வேண்டிய வாழ்க்கையிலே சாபம் வந்தது. எதனாலே வந்தது? அவர்களுடைய மீறுதலினாலே, பாவங்களினாலே, அக்கிரமங்களினாலே. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, மனிதனுடைய வாழ்வில் பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. ஆம், இன்றைக்கு கூட பாவம் உங்கள் வாழ்விலே சாபத்தை கொண்டு வரும். அதிலிருந்து நீங்கள் என்னென்னமோ காரணங்களை சொல்லி நீங்கள் தப்பிக்கலாம் என்று ஒரு நாளும் முடிவெடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு சாபத்தின் மேல் சாபம், சாபத்தின் மேல் சாபம், சாபத்தின் மேல் சாபங்களை உங்களுக்கு தொடர்ந்து அது கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 4:7 ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீ நன்மை செய்யாமல் பாவம் செய்வாய் என்றால், தீமையை செய்வாய் என்றால், பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கும். கவனித்து பார்த்தீர்களா? பாவம் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கும். யாருடைய வீட்டு வாசல் படியிலே பாவம் படுத்து கிடக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் குழப்பங்கள் இருக்கும், அந்த வீட்டில் விபச்சாரம் இருக்கும், அந்த வீட்டில் சஞ்சலம் இருக்கும், பிரிவினை இருக்கும், சந்தேகம் இருக்கும், அந்த வீட்டில் கூச்சல் குழப்பம் இருக்கும், அந்த வீட்டில் மந்திர மாயங்கள் இருக்கும், அந்த வீட்டில் சூன்யம் இருக்கும், அந்த வீட்டுக்கு பிசாசு உடனுக்குடனே வந்துவிடும், அந்த வீட்டில் கலகம் இருக்கும். நீங்கள் என்னதான் தலைக்கீழாக நின்றாலும் கூட சரி, பாவம் யாருடைய வீட்டு வாசலிலே படுத்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே இத்தனை அக்கிரமங்களும் இத்தனை அநியாயங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? அதுல சந்தேகம் இருக்கிறதா? அதுல வெறித்தனங்கள் இருக்கிறதா? அதுல குடி போதைகள் இருக்கிறதா? அதுல புலம்பல் இருக்கிறதா? அதுல கண்ணீர் இருக்கிறதா? அதுல நிம்மதி இல்லையா? அதுல தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும் என்ற பேச்சு உன் வீட்டுக்குள்ள எப்போது பார்த்தால் எல்லாரும் வாயில வந்து கொண்டே இருக்கிறதா? நிம்மதி இல்லை என்று சொல்லுகின்றீர்களா? அந்த வீட்டில எல்லா விதமான மறைவான பாவங்கள் இருக்கிறதா? அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வீட்டு வாசலிலே பாவம் இருக்கிறது. நான் எப்படி ஒரு வீட்டு வாசலிலே வெளியில் இருக்குமோ அதே போலத்தான் பாவம் அந்த வீட்டு வாசலிலே இருக்கும். நீங்க வெளியே போகும்போது உங்களோடவே அந்த பாவம் வரும். நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பாவம் உங்க வீட்டு வாசல் படியில் படுத்துக்கணும். என்னமான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை ஆராய்ந்து பா. பைபிள் ஒரு காலம் உனக்கு யாரும் தீமை செய்து விட்டதால் தான் உன் வீட்டில் கூச்சல், உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டதனால் தான் உன் வீட்டில் கலகம் என்றெல்லாம் பைபிள் சொல்லாது. நீ பாவம் செய்வாய் என்றால் உனக்கு யார் வேண்டுமானாலும் சூனியம் வைக்க முடியும் சுலபமாக. நீ தேவனுடைய திட்டத்தை விட்டு நீங்கள் விலகி வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு யார் வேண்டாலும் மருந்து வைக்க முடியும், மாய வைக்க முடியும், அது உங்களை அணுகும், உங்களை ஏதோ ஆட்டி படைக்கும் என்றால் பாவம் உங்க வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் எது தெரியுமா? பாவமேதான் காரணம். என்றால் பாவம்தான் சாபத்தை உருவாக்கியது, வியாதியை கொண்டு வந்தது, வேதனையை கொண்டு வந்தது, அவமானத்தை கொண்டு வந்தது, நஷ்டத்தை கொண்டு வந்தது, தோல்வியை கொண்டு வந்தது, வெட்கத்தை கொண்டு வந்தது, அதுதான் கடைசியில சாவை கொண்டு வந்தது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவம் வீட்டு வாசல் படியிலே படுத்திருந்து அது பலவிதமான அவமானங்களை, வேதனைகளை, வெட்கங்களை, தொடர்ச்சியாக உங்களுக்கு வெட்கங்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த பாவம், இதைதான் பைபிள் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, என் ஆகமம் 32:23 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆகமம் 32:23, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ எங்கே போனாலும் உன் கூட அது ஓடி வரும். நீ எந்த ஊருக்கு போனாலும் அது உன்னோடு கூடவே வரும். நீ எத்தனை பேர் மத்தியில நீங்க ஒளிந்து கொண்டாலும் அது உங்களோட தான் இருக்கும். நீங்க எவ்வளவு எந்த தேர்வில் எந்த இடத்துல நீங்க வாழ்ந்தாலும் உங்களோடு தொடர்ந்து வரும். அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு விபச்சாரியை பார்க்கிறோம் இல்லையா? அவள் செய்தது என்ன? விபச்சாரம். அதனுடைய விளைவு அவளை எல்லாரும் தெருவில் ஓட விட்டு விட்டு அவள் பின்னால் எல்லாரும் கல் எடுத்துக்கொண்டு துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அது அந்த சமுதாயத்தில் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த ஒரு காரியம். என்பான சகோதரனே, சகோதரியே, அந்த நிலைமைக்கு அவள் எல்லாரும் விரட்டி கொண்டு போனதற்கு என்ன காரணம்? அவளுடைய பாவம் அவளை தொடர்ந்து பிடித்தது. அவள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவ்வளவு தூரம் அவர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். இதுதான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒருவேளை இந்த இடம் சரியில்லை, இன்னொரு இடத்துக்கு போலாம் என்று சொல்வீர்கள் என்றால் அங்கே வரும். என்றால் பாவம் உங்களுடைய ரத்தத்தோடு இணைந்தது. அது உங்களுடைய நிழலோடு ஒன்றாயிருக்கிற ஒன்று பாவம். அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும், பிடிக்கும். அது உங்களை நொறுக்கி போடும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 5:14 வசனத்தில் பாருங்கள், 38 காலம் பெதெஸ்தா குளத்தின் ஓரத்தில் திமிர்வாதம் என நோயில் இருந்த ஒரு நோயாளி. 38 காலம் அவனை யாராலும் குணமாக்க முடியவில்லை. இதோ இப்பொழுது இயேசு அவனை குணமாக்கி விட்டார். சுகம் பெற்று விட்ட அந்த திமிர்வாதக்காரன், அவன் சுகம் பெற்று போகும்போது அவனுக்கு ஆண்டவர் இயேசு கடைசியாக இறுதியாக ஒரு அறிவுரை கொடுக்கிறார். என்ன அறிவுரை? யோவான் 5:14 வசனம், இதோ நீ குணமாக்கப்பட்டிருக்கிறாய், இதைவிட கேடான ஒன்று இனி உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. கவனித்து பார்த்தீர்களா? இதைவிட கேடு உனக்கு வரக்கூடாது என்றால் நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இதைவிட ஒரு கேடு ஒன்று வர வேண்டுமா? 38 காலம் நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், கை காலை மடக்க முடியாமல், அசைக்க முடியாமல், அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தபடியே படுக்கையிலே அப்படியே செத்த பிணம் போல 38 காலம் படுத்திருந்த ஒரு நோயாளி, 38 அவன் வாழ முடியாமல், அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த சமுதாயத்தில் அவன் படுக்கையோடு அப்படியே பிணமாக இருந்தானே, அது எவ்வளவு பெரிய கேடு. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே என்றால் இதைவிட கேடு உனக்கு வரும் என்றவர் சொன்னார். கவனித்து பார்த்தீர்களா? கேடு வருமாம், பாவம் கேடுகளை கொண்டு வரும். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, இதுதான் திருமறை உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை, பைபிள் கொடுக்கிற எச்சரிக்கை, கடவுளுடைய வார்த்தை கொடுக்கிற எச்சரிக்கை. ஊதாரிகள் உங்களை பாவம் செய்ய தூண்டுவார்கள். தெருவில் சுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு தெருவில் சுத்துவதை பற்றி தான் ஊக்கப்படுத்தி பேசுவார்கள். திருடுகிறவன் திருடுவதை பற்றி, ஏமாற்றுவதை பற்றி, கொள்ளையடிப்பதை பற்றி, வஞ்சனை செய்வதை பற்றி, லஞ்சம் வாங்குவதை பற்றி தான் வெளியில சொல்லித் தருவார்கள். குடிகாரர்கள், மோசக்காரர்கள், கொலைக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட தொழிலை பற்றி தான் உங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள். ஆனால் கடவுளுடைய வேதம், நீ ஆசீர்வாதத்துடன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நீ பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றுதான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒருவேளை சாப்பாட்டிற்காக நீ வெட்கப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்றால் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையா? அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக நீங்க 4 மத்தியில் ஒளிஞ்சும் மறைஞ்சும் வெட்கப்பட்டு வாழ்வீர்கள் என்றால் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையா? யோசனை பண்ணி பாருங்க. அதுவல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையின் திட்டம் வேறு. ஆனால் உங்கள் பாவம் உங்களை படுகுழியான வழிகளிலே உங்களை கொண்டு போகிறது. அதுலதான் வெட்கங்கள் உண்டு, அதுல தான் அவமானங்கள் உண்டு, அதுல தான் துயரங்கள் உண்டு, அதுல தான் புலம்பல் உண்டு, அதுல தான் வேதனைகள் உண்டு, அழிவு உண்டு அதுல. ஆமென் அன்பானவர்களே. பாவம் செய்யாதே, அதிக கேடு உனக்கு வரக்கூடாது என்று சொன்னால் என்று சொன்னார் என் அன்பான சகோதரனே, சகோதரியே. எத்தனையோ நோயாளிகளை ஆண்டவர் அற்புதமாக சுகமாக்குகிறார், உயிருக்கு போராடினவர்களை அற்புதமாக சுகமாக்குகிறார். அவங்களுடைய குடும்பத்தாருடைய கண்ணீரை பார்த்து, மனைவியின் கண்ணீரை பார்த்து, புருஷனின் கண்ணீரை பார்த்து, பெற்றோரின் கண்ணீரை பார்த்து பிள்ளைகளை எழுப்புகிறார், கணவனை எழுப்புகிறார், மனைவியை எழுப்புகிறார், அண்ணன் தம்பியின் கண்ணீரை பார்த்து ஒருவரை எழுப்புகிறார். ஆனால் அவர்களோ திரும்பவும் திரும்பவும் நாய் தான் கக்கினதை தின்ன சென்றது என்று பைபிள் சொல்லுவது போலவே, நாய் எதையெல்லாம் கக்குகிறதோ அதே கொஞ்ச நேரம் விட்டு விட்டு இன்னொரு ரவுண்டு சுத்தி விட்டு திரும்ப அதே வந்து தின்று கொண்டிருக்குமாம். அதே போல இந்த பாவத்தில் ஊறி போன ஆண்கள் பெண்கள் அவர்கள் விட்டு போன அதே பாவத்தை, அதே அக்கிரமத்தை, அதே துன்மார்க்கத்தை, அதே மறைவான பாவத்தை, அதே திருடை, அதே மோசத்தை, அதே அநியாயங்களை, அதே அக்கிரமங்களை அவர்கள் திரும்பவும் திரும்பவும் அவர்கள் அந்த கக்கினதை தின்ன போனது போல திரும்பவும் செய்ய சொல்லுகிறதுனால அது அவர்களை அதிக கேடுகளிலே கொண்டு போய் வைத்து விடுகிறது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, ஆகவேதான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார். யோவான் 8:34 பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. கவனித்து பார்த்தீர்களா, பாவம் அடிமையாக்கி விடுகிறது. உங்களை ஒரு நாளும் சுதந்திரமாக வாழ வைக்காது பாவம், அது ஒரு அடிமைதனம். இந்த பாவம் செய்கிறவர்கள் முகங்களிலே ஒரு கலர்ச்சியே இருக்காது, எப்போதும் ஏமாந்து போன சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய முகத்தில உள்ளத்தில ஒரு விரக்தி இருக்கும். அவர்கள் ஒரு நடைப்பினம் போலத்தான் வாழ்வார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சுய சந்தோஷத்திற்காகத்தான் அந்த பாவம் இந்த பாவம் என்று செய்வதாக அவர்கள் இருப்பார்களே தவிர, அவர்களுடைய முகத்திலோ அவர்களுடைய உள்ளத்திலோ ஒரு உண்மையான மகிழ்ச்சியை, ஒரு உண்மையான சந்தோஷத்தை, ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. என்றால் பாவம் உங்களுடைய வாழ்க்கையில அடிமதனத்தை கொண்டு வரும். நீங்க எங்கதான் என்ன பிரசங்கம் கேட்டாலும், நீங்க எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கின்றீர்களோ அந்த பாவம் உங்களுக்கு சொல்லுகிறபடித்தான் நீங்க பேசுவீர்கள். அந்த பாவம் உங்களுக்கு சொல்லுகிறபடித்தான் நீங்கள் நடப்பீர்கள். அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்துகிறபடித்தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்துகிறபடித்தான் நீங்கள் வாழ்வீர்கள். என்றால் பாவம் தான் உங்களுடைய தலைவன், உங்களுடைய எஜமானன். அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உங்களுடைய குடும்பம் அலங்கோலமா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. உங்க நடவுடை பவனம் எல்லாம் அலங்கோலமா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. ஒரு குடிகாரன் குடித்து விட்டு சாக்கடையில் விழுந்திருக்கிறான் என்றால் அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. என்றால் அந்த குடி போதை அவனை சாக்கடையில் படுக்க வைத்திருக்கிறது. அந்த போதை தெளிந்த பின்புதானே ஐயோ நான் சாக்கடையில் இருக்கிறேன் என்று அவன் உணரலாம். ஆனால் அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே தெரியாது. ஏன் என்னால் அவனுடைய உள்ளம் சாக்கடைத்தனமான சிந்தனையில் இருக்கிறது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இது யாருக்கோ கொடுக்கப்பட்ட போதனை என்று என்ன வேண்டாம், உனக்குத்தான், உங்களுக்குத்தான். உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். பாவம் செய்கிறவர்கள் வாழ்வை பெறமாட்டார்கள். கடவுளுடைய வாழ்வை அவர்கள் பெற முடியாது. அந்த பரிபூரணமான ஆசீர்வாத வாழ்வை அவர்கள் பெற முடியாது என்று இங்க பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, எரேமியாஸ் 5:25 பாருங்கள். கடவுள் கொடுக்கும் நன்மையானவைகளை உங்கள் பாவங்கள் தடுத்து விடுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. கடவுள் நன்மையானவைகளை கொடுக்கிறாராம் என்றால் கடவுள் நல்லவர். பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 5:41-42, கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், அவர் நல்லவர். அல்லேலூயா. கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கெட்டு போனவனா இருந்தாலும் கெட்டு போனவளா இருந்தாலும் உண்மையிலே அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கூட உங்களுக்குள்ளே பாவம் இருந்ததென்றால் அந்த நன்மைகள் உங்களிடத்தில் வராமல் அது தடுத்து விடுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, பாவம் நன்மையானவைகளை தடுத்து விடுகிறது. யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில எத்தனை நன்மையானவைகளை அவர்கள் பெறாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? பாவம்தான். ஆனால் தப்பான வழியில நடக்கிற மக்களை பிசாசு, உன் பாவம்தான் உனக்கு நன்மையை பெறாதபடி செய்தது என்று பிசாசு அந்த உணர்த்துதலை கொடுக்கவே மாட்டான். அவங்களாம் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த பிசாசால் கட்டப்பட்டிருக்கிற மக்கள், அவவிசுவாசம் உள்ள மக்கள், போலியான பக்தி கொண்ட மக்கள் எல்லாரும், அவங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நாளும் என்னுடைய தவறு, என்னுடைய மீறுதல், என்னுடைய ஊதாரித்தனம், என்னுடைய கடவுளுக்கு நான் மோசம் செஞ்சேன், மற்றவங்களை நான் ஏமாத்தின, அதனால தான் எனக்கு இந்த நிலைமை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பிசாசு அவர்களை சொல்ல வைக்க மாட்டான். மாறாக அவர்கள் என்ன சொல்வார்கள், எங்களுடைய எதிராளிகள் யாரும் எங்களுக்கு மருந்து வைத்திருக்கலாம், தாய்த்து கட்டிருக்கலாம், சூனியம் கட்டிருக்கலாம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆக அவர்கள் பிரச்சனைகளுக்கு அவர்கள் அல்ல காரணம், அவர்கள் எதிராளிகள் தான். இப்படி என்ன உங்களுக்கு வரும்போது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை நீங்க மாத்திக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய தோல்விக்கு, உங்கள் அவமானத்துக்கெல்லாம் என்ன காரணமாம், யாரோ தாய்த்து வைத்து விட்டார்களாம், கயிறு கட்டி விட்டார்களாம், அதான் காரணமாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அக்கிரமங்களும் உன்னுடைய பாவங்களும் அதற்கு காரணம் என்று உன்னை உணராதபடிக்கு சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். கவனித்து பார்த்தீர்களா? அதனால நீங்க என்ன செய்ய போகின்றீர்கள், யாரோ சூனி வைத்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் நீ இன்னொரு சூனிக்காரனைத்தான் தேடிக்கொண்டு ஓடுவாய். என்றால் ரொம்ப ஸ்பெஷல் சூனிக்காரன் கிடைச்சால் அதை விட ரொம்ப ஸ்பெஷலா செய்து அதுல இருந்து விடுதலை பெற்று விடலாம் என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு அநேகம் பேர் இப்படித்தான் பெரிய பெரிய படுகுழியிலே விழுந்து கிடக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சத்திய வசனம் உயிருள்ளது. கடவுள் கொடுக்கும் நன்மையானவைகளை உங்களிடத்தில் வராதபடிக்கு உங்கள் பாவங்கள் தடுக்கிறது என்று இங்க பைபிள் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இது எப்படி புரிந்து கொள்வது? என்னங்க, கடவுள் எவ்வளவு நல்லவர், அவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லையா? ஆம், பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதாவது தன் செய்த பாவத்தெல்லாம் மனவருந்தி திருந்தி அவைகளை விட்டு தேவனே என்னை மன்னியும், இனி அந்த அக்கிரமங்களை அந்த அநியாயங்களை உமக்கு விரோதமான பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று மனவருந்தி வெளியே வருகிறவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆனால் பாவத்தில் இருந்து கொண்டு, அந்த சாக்கடையில் இருந்து கொண்டு, அந்த குழியில இருந்து கொண்டு, ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதியும், என்னை அப்படி ஆசீர்வதியும், என்னை அதில் ஆசீர்வதியும், என்னை இதில் ஆசீர்வதியும் என்று சொல்லி எதில நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டாலும் சரி, பைபிள் சொல்லுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நீ பாவத்தில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அதில் 1000 காரணங்களெல்லாம் சொல்லிக்கொண்டு என்னை அப்படி ஆசீர்வதி இப்படி ஆசீர்வதி என்று சொல்லுவாய் என்றால், இல்லை, உன் வாழ்க்கையில பாவம் சாபங்களைத்தான் கொண்டு வரும், அவமானங்களைத்தான் அது கொண்டு வருமே தவிர அது ஒரு காலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசாயா 1:15 பாருங்கள், இந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏறெடுக்கு ஜபங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று இங்கு பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜபம் செய்தாலும் கேளேன், ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. கவனித்து பார்த்தீங்களா? நீங்கள் கைகளை விரித்து கொண்டு எனக்கு முன்னால வந்து மழந்தால் போட்டிருந்தால நான் பார்க்க மாட்டேன், நீங்க அழுது 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 நீங்கள் மந்தாடினாலும் நான் அதை கேட்க மாட்டேன் என்றால் உங்கள் கைகளிலே ரத்தம் இருக்கிறது. யாருடைய ரத்தம்? அடுத்தவங்களை அடித்தது, அடுத்தவங்களை ஏமாற்றியது, அடுத்தவங்களை சீர்குடைய வைத்தது, அடுத்தவங்களுக்கு மோசம் செய்தது, அந்த ரத்தம். கவனித்து பார்த்தீர்களா? அவைகளெல்லாம் கையிலே நீ வைத்துக் கொண்டு, நீ கையை வினீட்டினால் என்ன, நீ அழுது மண்டாடினால் என்ன, நீ அங்க ஓடினால் என்ன, இங்க ஓடினால் என்ன, மணந்தால் என்றால் என்ன, நின்றால் என்ன, நடந்தா என்ன, புலம்பினால் என்ன, உருண்டா என்ன, என்ன செய்தாலும் அவைகளை நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆமென் அன்பானவர்களே. என்றால் பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே சுவர் போல தடையாக வந்து நிற்கிறது. கவனித்து பார்த்தீர்களா என் அன்பான சகோதர சகோதரிமார்களே? உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில சுவர் போல நிற்கிறது. நீங்க அழுதாலும், நீங்க புலம்பினாலும், நீங்க கைகளை விரித்தாலும், எல்லாம் உங்களுடைய பாவம் ஒரு சுவர் போல அவைகளை மறைத்து விடுகிறது, தடுத்து விடுகிறது. அது தேவனிடத்தில் போய் சேராது, அது தேவனிடத்தில் வராது. இதைத்தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், தாவீது ராஜா சொன்னார், சங்கீதம் 66:18, என்னுடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தனைகள் கொண்டிருப்பேன் என்றால் தேவன் என் ஜபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். என்பான சகோதரனே சகோதரியே, அக்கிரம சிந்தனைகள் யாருக்கு இருக்கும்? பாவங்களை மறைக்கிறவர்களுக்குத்தான். பாவங்களை விற்று மனம் திரும்பியவர்களுக்கு உள்ளத்தில் அக்கிரம சிந்தனைகள் வர முடியுமா? முடியாது. என்றால் பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருப்பார். தூய உள்ளம் தேவனை தரிசிக்கும், அங்கு மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், அங்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும், அங்கு ஆண்டவருடைய திட்டங்கள் புதிய 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 ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பாவங்களை மறைக்கிறவர்களுடைய உள்ளங்களிலே அங்குதான் அக்கிரமங்கள் இருக்கும், வஞ்சனைகள் இருக்கும், மோசடிகள் இருக்கும், யாமாற்றம் சிந்தனைகள் இருக்கும், மறைவான பாவங்கள் இருக்கும், அங்குதான் பொய் இருக்கும், பித்தலாட்டங்கள் இருக்கும், எல்லா விதமான சொல்ல முடியாத துயரங்கள் இருக்கும். அவர்களிடத்தில் பேசுவீர்கள் என்றால், அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப துயர கதையா இருக்கும். ஐயோ என்ன சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க, ஒரு நாள் போறதே ஒரு வருஷம் போற மாதிரி இருக்குதுங்க, எதுக்குதான் அந்த கடவுள் எங்களெல்லாம் ஒன்னு வச்சிருக்கிறாரோ தெரியல என்றெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. வெறும் துயர கதைகள் தான், வெறும் துயர கதைகள் தான். எதை பற்றி பேசினாலும் துயரம்தான். என் தெரியுமா, அவர்களுடைய இதயங்களில் அக்கிரமங்கள் இருக்கிறது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, பாவங்களை மறைக்கிறவர்கள் இதயங்களிலே அந்த அக்கிரம சிந்தனைகள் இருக்கிறதுனால் அவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் என்றால் மற்றவர்களை ஏமாற்ற அவர்கள் எவ்வளவாய் பொய் சொன்னார்களோ அதே போலத்தான் ஜபம் கூட. அது ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போவதில்லை. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, உன் வழிகளை நீ ஆராய்ந்து பார். உங்களை தயவு செய்து நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் யாரையோ ஏமாற்றுவதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இல்லை இல்லை, நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாவங்களை மறைக்கிறவர்கள் வானத்தை பார்த்து படுத்தபடி, மல்லாந்து படுத்தபடி காரி தூப்புகிறவர்களுக்கு சமம். அந்த எச்சை அவர்கள் முகத்தில் தான் விழுந்து கொண்டிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அவமானங்கள், அதனால தான் உங்களுக்கு கேடுகள். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, அவைகளை விட்டு வெளியிலே வர வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 3:23 வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். கவனித்து பார்த்தீர்களா, கடைசியில பாவம் மகிமையை இழக்க வைத்து விடுகிறது. அதாவது அறிவை இழந்து விடுவார்கள், அவர்கள் உடல் திறமையை இழந்து விடுவார்கள், பலத்தை இழந்து விடுவார்கள், ஞானத்தை இழந்து விடுவார்கள், ஆற்றல்களை இழந்து விடுவார்கள், தாளந்துகளை இழந்து விடுவார்கள். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களும், இந்த கட்ட நடத்தை வாழ்கிறவர்களும், இந்த வேசித்தனத்துக்கு அடிமையானவர்களும், பலவிதமான போதைப் பொருளுக்கு அடிமையான ஆண்கள் பெண்கள், அவர்கள் எல்லாரையும் பாருங்க, கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை பாருங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தவங்க ஒரு காலத்தில் இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, எப்படி இருந்தாங்க தெரியுமா, இப்ப எப்படி ஆயிட்டாங்க. ஆம், அப்படிதான் ஆயிட்டாங்க. என் தெரியுமா, பாவம் மகிமையை இழக்க வைத்து விடுகிறது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன்னுடைய உடல் பலனை பெறுவதற்கு நீ எந்த டாக்டர் இடத்துல போகலாம், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற டாக்டர் உன்னை குணமாக்கவில்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டரும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, என்றால் பாவம் உன் மகிமையை இழக்க வைத்துவிடும்.
உன் தரமை இழக்க வைத்துவிடும். நேற்று நாலு பேருக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் முக்கியமான ஆட்களாக நின்றிருப்பீர்கள். இன்றைக்கு அந்த நாலு பேருக்கு முன்னால் நீங்கள் வெட்கப்படும் ஆட்களாக இருப்பீர்கள். இந்த ரிமா பாவம். நேற்று நீங்கள் யாருக்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக தலைவிகளாக நின்றீர்களோ இன்றைக்கு அவங்களுக்கு முன்னால நீங்க வந்து கூணி குறுகி போவீர்கள். எந்த தெரியுமா? உங்கள் பாவங்கள். உங்கள் பாவம் மகிமையை இழக்க வைத்துவிடும் என்று பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 6:23 பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இது எந்த மரணத்தை குறிக்கிறது? இந்த உலகில் எல்லாரும் சாகிறார்களே, அந்த மரணத்தை குறிக்கவில்லை. நித்திய மரணம். அவர்கள் நித்திய மரணம் அடைந்தார்கள். ஆமன்பானவர்களே, கவனித்து பார்த்தீர்களா? பாவம் முதலாவது சாபத்தை கொண்டு வந்தது. பாவம் வீட்டு வாசல் படியிலே படுத்தது. பாவம் துரத்தி கொண்டு வந்தது. பாவம் நன்மையானவைகளை தடுத்தது. பாவம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடுத்து விட்டது. பாவம் கேடுகளை கொண்டு வந்தது. பாவம் மகிமையை இழக்க வைத்தது. பாவம் கடைசியிலே சாவை கொண்டு வந்தது. ரோமர் 6:12 பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, சாவுக்குரிய உங்கள் உடல்களிலே பாவம் ஆட்சி செய்யாதிருப்பதாக. ஏனென்றால் மனிதன் என்றைக்கு மரணம் அடைவான் என்று யாராலும் சொல்ல முடியாது. திடீரென்று மரணத்தை அவன் சந்திப்பான். அப்ப அந்த பாவம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சாகும்போது உங்களோடு கூட உங்கள் பாவமும் அடக்கம் எண்ணப்படும். நியாயம் தீர்ப்பு நாளில் எழும்பொழுது அந்த பாவம் உங்களோடு கூட எழுந்து வரும். அப்பொழுது கடவுள் உங்களை நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. அருமையானவர்களே, உங்கள் பாவங்களே உங்களை நியாயம் தீர்த்துவிடும். ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, சாவுக்குரிய உங்கள் உடல்களில் பாவம் ஆட்சி செய்ய வேண்டாம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரிகளே, இத்தனை கேடுகளை கொண்டு வந்தது பாவம். பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். கடைசியாக 1 Timotheus 5:24 பாருங்கள். 1 Timotheus 5:24 பைபிள் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயம் தீர்ப்புக்கு முந்திகொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும். என்ன செய்யமாம்? பாவம் நியாயம் தீர்ப்புக்கு முந்திகொள்ளும். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்ப எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் கேட்க போறாங்க? யார் பார்க்க போறாங்க? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். எவ்வளவு மோசம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்யலாம் என்று எண்ணக்கூடியவர்களே, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, பாவம் நியாயம் தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். உன்னுடைய வாழ்க்கையில நியாயம் தீர்ப்பு வரைக்கும் அந்த பாவம் காத்திருக்கு நினைச்சிடாத. இந்த உலக வாழ்விலே அது உனக்கு நியாயம் தீர்ப்பை கொண்டு வந்துவிடும். ஆம், மற்றவர்களை ஏமாற்றியே பழகிய சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய். மற்ற குடும்பத்தை உடைத்தே வாழ்ந்தவர்களே, உங்க குடும்பங்கள் உடைக்கப்படும். அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. தாவீது அடுத்தவன் மனைவியோடு ரகசிய தொடர்பு வைத்து அவன் உபச்சாரம் செய்தான். நடந்தது என்ன தெரியுமா? தாவீதுனுடைய பிள்ளைகள் எழும்பி தாவீதை ஒரு நாற்காலியிலே கட்டி வைத்து விட்டு அவன் கண் முன்னாலே அவங்க உபச்சாரம் செஞ்சு காமிச்சாங்க. அதை தாவீதால சகிக்கவே முடியல. ஐயோ, என் சொந்த மகன் என் கண் முன்னாலே விபச்சாரம் செஞ்சு காட்டுறான். அவன் தாங்கவே முடியல. அவன் வேதனைப்பட்டான். ஆமன்பானவர்களே, எதை விதைத்தீர்களோ அதை கொண்டு வரும் பாவம். தாவீதுடைய மகள் அந்த குடும்பத்தாராலே கெடுக்கப்பட்டாள். அவர் வேசியாக போயிட்டார். தாவீது ராஜாவினுடைய மகன் என்றால் மனித வாழ்வில் நீங்கள் ஒருவரை ஏமாற்றுவீர்கள் என்றால் நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். மந்திராதீங்க. நீங்க ஒரு குடும்பத்தின் பேரை கெடுப்பீர்கள் என்றால் உங்க குடும்பத்தின் பேர் கட்டிடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்க அடுத்தவங்களை வஞ்சித்தீர்கள் என்றால் நீங்க வஞ்சிக்கப்படுவீர்கள். நீங்க என்றைக்கோ யாருக்கோ 100 ரூபாய் மோசம் பண்ணிருக்கலாம். ஆம், உங்களுக்கு 1000 ரூபாய் மோசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் கண்ணீர் வடிக்க வச்சிருக்கலாம். உங்கள் குடும்பங்கள் கண்ணீர் வடிக்குவதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க உணர்வீங்க, இதெல்லாம் ஏன் நடந்தது? ஏன் நடக்குது? தாவீதுக்கு சொல்லப்பட்டது, நீ அடுத்த குடும்பத்தை கெடுத்தாய் அல்லவா, நீ சாகுற வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் கண்ணீரும் வாளும் இருக்கும், அதாவது போர் இருக்கும். ஆமென் அன்பானவர்களே. பாவம் நியாயம் தீர்ப்பை கொண்டு வரும். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற நியாயம் தீர்ப்புகள் எல்லாம் எப்படி 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 வந்திருக்கிறது? அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கும், எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நீங்க வாழ முடியாம தத்தளிப்பீர்கள் என்றால் எத்தனையோ குடும்பங்களை நீங்கள் தத்தளிக்க வைத்தவர்கள், அதான் காரணம். உங்களுடைய பிள்ளைகளா உங்க கண் முன்னால் ஊதாரிகளா போவார்கள் என்றால் எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் ஊதாரிகளாக்கினவர்கள், அது ஒரு காலம் உங்களை விட்டுடாது. என்றால் பாவம் வாழ்வை கெடுத்துவிடும், கெடுத்துவிடும், மறந்துடாதீங்க. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றினால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் அடுத்தவருடைய பெயரை கெடுத்தால் உங்கள் பெயர் கெடுக்கப்படும். நீங்கள் பேர்பட்ட பக்தர்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை சந்திக்க வேண்டியதாக வரும். என்றால் பாவம் நியாயம் தீர்ப்பை கொண்டு வரும். இந்த வேத புத்தகத்தில் இப்படியான ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:21. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:21. சாம்சனுடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் பெரிய பலசாலி, பல ஆயிரங்களை வென்றவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பியவன், அவனை கேட்டால், அவன் பேரை கேட்டால் எல்லாரும் பயந்தார்கள். அப்படிப்பட்ட சாம்சன் இன்று என்னானான் என்பதை இங்கே காட்டுகிறது. அவனுடைய எதிராளியான பெலிசியர்கள் அவனை பிடித்து அவனுடைய ரெண்டு கண்களை நோண்டி எடுத்து விட்டார்கள். அவன் தலையை மட்டை அடித்தார்கள். அவன் கையில விலங்கு மாட்டி அவனை கொண்டு போய் சிறையில கைதிகளுக்கு மாவரைக்கிற ஒரு வேலைக்காரனாக அவனை வைத்து விட்டார்கள். கண்கள் ரெண்டும் போச்சு, குருடாய்த்தான், மொட்டை அடிக்கப்பட்டிருச்சு, அழுகு போச்சு, அவன் கை கட்டப்பட்டது, பலன் போய்விட்டது. இப்ப அவன் மாவரைக்கிற வேலைக்கு இருக்கிற, ஒரு காலத்தில் தலைவனா இருந்தவன், ஆயிரம் கணக்கான மக்களை வழி நடத்தினவன், இன்றைக்கு அவன் சிறையில வேலைக்காரனா இருக்கிறான். நியாயாதிபதி புஸ்தகம் 16:27. மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அவனை கொண்டு வந்து என்ன செய்தார்களா அந்த எதிராளிகள், ஏறக்குறைய 3000 பேர் கூடுகிற இடமாம். அப்ப ஒரு பெரிய கால்பந்தாட்டம் விளையாடுகிற ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி அந்த அரங்கம் இருந்த, அந்த ஆடிட்டோரியம் பெரிய ஒரு அரங்கம். 3000 பேர் உட்காருவாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல இந்த சாம்சனை பிடித்து கொண்டு வந்து அவனை எல்லா ஜனங்கள் மத்தியில ஓட விட்டு, குருடனா இருக்கிறதுனால தடுமாறி கேளுவிழறான், ஓடுறான், அவன் அந்த பக்கம் கிள்ளுகிறார்கள், இந்த பக்கம் அடிக்கிறார்கள், அவனை பார்த்து எல்லாரும் சிரித்தார்களாம். அவன் வித்தை காட்டுகிறவனாக இருந்தானாம். கணிஞ்சு பாத்தீங்களா, ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவன் இன்னைக்கு மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறான், கண்ணு ரெண்டும் இல்ல, விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறான், மாவரைச்சன் இருக்கிறான், அது போதாத ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அவனை கொண்டு வந்து எல்லாரும் மைதானத்தில் நிக்க வச்சுட்டு அவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களாம். நண்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில நியாயம் திருப்பிடி வந்தது. ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார் அதை நாம பார்க்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 13:5. அவனுடைய பிறப்பின் போது தேவ தூதுவன் அவனுடைய பெற்றோருக்கு சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவன் ஆண்டவருக்கு நசரேயன் என்று எண்ணப்படுவான். ஆம், இந்த சாம்சன் பிறக்கும் பொழுதே தேவ தூதனால் தேவன் சொல்லி அனுப்பினார் அவனுடைய பெற்றோருக்கு, அவன் நசரேயன். நசரேயன் என்றால் என்ன பொருள், கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று பொருள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பெயரோடு அழைக்கப்பட்டார், நசரேயனாக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்றால் அவர் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் இந்த பிள்ளை இவன். ஆனா இவன் முடிவை பாத்தீங்களா, மொட்டை அடிக்கிச்சு, கண்ணு போயிடுச்சு, அங்க சிறையில ஜெயில மாவரைக்கிற வேலை, அப்புறமா எல்லாரும் பார்த்து பார்த்து சிரிக்கிற வேலை, அவனை பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம். அந்த நிலைமைக்கு அவன் போயிட்டான். இந்த நிலைமைக்கு அவன் போக காரணம் என்ன, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நசரேயன். என்னால் அந்த தேர்ந்தெடுப்பை அவன் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அந்த உத்தமத்தை, அந்த நீதியை, அந்த உண்மையை அவன் காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அருமையானவர்களே, கடவுள் நல்லவர். இந்த உலகிலே நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் வழியாக, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வழியாக நாம் அவருடைய சொந்த ஜனம் என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த உண்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் போனது என்று சொன்னால் நம்மையே நாம் காரி உமிழ்ந்து கொண்டோம் என்றுதான் அர்த்தம். அது நியாய தீர்ப்பிலே கொண்டு வரும். உங்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்கள். தயவு செய்து உணர்ந்து பாருங்க, பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன, அவன் என்ன செஞ்சான் பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 14 அதிகாரம் முதல் 4 வசனம். அவன் வாலிபனா வளர்ந்த பின்னால தன்னுடைய பெற்றோர் இடத்துல போய் சொல்லுகிறான், நான் பெலிசி இனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் என் கண்ணுக்கு அழகும் இன்பமாயிருக்கிறாள், அவளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று அவன் சொன்னான். இப்ப வாலிபன் ஆயிட்டான். இவனோ பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிற பரிசுத்த கடவுளுடைய மகன். இவன் என்ன செய்யறான், அசுத்த ஆவிகளை வழிபட்டு அசுத்தமான வழியில் நடக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்வேன் என்று அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். தன் பெற்றோர் இடத்துல போய் சொல்றான், அதோ அந்த பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்வேன். அந்த பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது, ரொம்ப முக்கியமான காரணம். என் கண்ணுக்கு அவள் அழகுள்ளவளா இருந்தால். பார்த்தீங்களா, என் அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கைக்கு என்ன காரணம், என்னமா காரணம், என்னப்பா காரணம், நான் பாக்குறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, அவ்வளவுதானே. அது 2 வருஷம் கழிச்சு பின்னால தெரிய போகுது அந்த அழகெல்லாம் என்னாச்சு என்று. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா. ஆம், அது 2 ஆண்டுகள் தான். அவங்க வெயிலையும் காத்திலையும் மழையிலையும் நடக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு பின்னால பாரு அழகெல்லாம். அதுக்கு பின்னால் அவங்க குடும்பங்களில் விரோதம், குரோதம், ஏமாற்றுவாங்க. மனைவி விட்டு விட்டு இன்னொருத்த பின்னால சுத்துவான். அந்த பொண்ணு இவனை விட்டு விட்டு இன்னொருத்தனோட சுத்த ஆரம்பிச்சிருவான். அந்த குடும்பம் அப்படி சீர்கெட்டு நிலைமையில் அது போக ஆரம்பித்து விடும். என் தெரியுமா, அங்கு ஒழுக்கம் இல்லை. அந்த பொண்ணு இடத்துல தெய்வ பயம் இருந்தது, நற்குணங்கள் இருந்தது, உத்தமம் இருந்தது, என் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற இதயம் இருந்தது, அதனாலதான் அதை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார்களா? இல்ல, அழகா இருந்ததான். சரி, அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, ஏன்பா நீ ஆண்டவருடைய மகன், இப்படி அசுத்த தேவதையை கும்பிடுற ஒரு பொண்ணு போய் தேர்ந்தெடுத்திருக்கிறியே, உன்னை எங்க கொண்டு போய் வைக்கும், இல்ல அதெல்லாம் முடியாது, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். சரிப்பா நீ விரும்புறப்படி போன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஏன்னா வயசான தாய் தாப்பா அவனை எதிர்த்து வாழ முடியாத, அவன் தான் நாளைக்கு நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லி உன் விருப்பப்படி ஆகட்டும் சொல்லிட்டாங்க. நடந்தது என்ன, நியாயாதிபதி புஸ்தகம் 16 முதல் வசனம். பின்பு சாம்சன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் வாழ்ந்தான். கவனிச்சு பார்த்தீங்களா, அங்க ஒரு அசுத்த தேவதைகளை வணங்குற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். ஏன், அவள் அழகுள்ளவளா இருந்தாலாம். தாய் தகப்பன மனம் உடைஞ்சி அவமானப்படுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இங்க என்ன பண்றான், அங்க ஒரு வேசிய பார்த்து அவ பின்னால சுத்தனான. ஏன்னா வேசியும் அழகா தான் இருந்தான் இல்லையா. வேசி மற்றவர்களோட ரொம்ப அழகா தான் தன்னை உடுத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்க முடியும். பாருங்க, அப்ப வேசி பின்னால போயிட்டான். நியாயாதிபதி புஸ்தகம் 16:4 வசனம். அதற்கு பின்பு சேரா காற்றங்கரைக்கு போய் தெலிலால் என்கிற பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தான். கவனித்து பார்த்தீர்களா, இப்ப இவ்வளவு இந்த வேசியோட இன்னொரு அழகு உள்ள பொண்ணு கிடைக்கிறார், அவ பின்னால போயிட்டான். இதுதான் அவன் கண்களை இழக்க வேண்டிய நிலவை என்பது. ஏன்னா கண்ணில் தானே எல்லா அழகையும் பார்த்துன்னுதான், அங்கதான் முதல்ல நியாயம் தீர்ப்பு வந்தது. அவன் தன்னை ரொம்ப அலங்காரமா காமிச்சான் இல்ல, அவன் தலைமுடி எடுக்க வச்சார் ஆண்டவர், மொட்டை அடிச்சிட்டாங்க. அவன் பலவிதமான திறமை செஞ்சான் இல்ல, அவன் கையை கட்டி போட்டார் ஆண்டவர். அவன் அங்கங்க ஓடித்திருந்தான் இல்ல, இப்ப அவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க, ஜெயில இருக்கிறான். இவனுக்கு 4 பேர் வேலை செஞ்சாங்கல்ல, இப்ப இவன் மற்றவங்களுக்கு வேலை செய்யற மாவரைக்கிற வேலை. இவன் வெளியில மற்றவங்களை பார்த்து சிரிச்சான் இல்ல, இப்ப இவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க வார வாரம். கவனித்து பார்த்தீர்களா, நியாயம் தீர்ப்பு. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நியாயம் தீர்ப்பு வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் விதைத்தாயோ அதையெல்லாம் நீ சந்திப்பாய். இந்த உலகத்திலிருந்து யாரும் எங்கேயும் ஓடிட முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல், இவங்களுக்கு தெரியாம, அவங்களுக்கு மறைந்து, இவங்களுக்கு மறைந்தெல்லாம் நீங்க வாழலாம். ஆனால் தேவன் பார்வையிலிருந்து யார் எங்கும் போக முடியாது. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களை மண்ணுக்கு அவமதிக்கும். உங்கள் அந்நியாயங்களே உங்களை குழியில கொண்டு போய் தள்ளிடும். உங்களை யார் ஒன்றும் செய்யவே வேண்டாம். பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். ஆண்டவர் அன்றைக்கு எருசலேமை பார்த்து அழுதார். லூக்கா 19:49-46. எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்துக்கானவைகளை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு நலமா இருக்கும். நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உன் எதிராளிகள் உன்னிடத்தில் வருவார்கள். பெரியோர் முதற்கொண்டு சிறியவர் வரைக்கும் காலால் உடைப்பார்கள், உன்னை நிர்மூலமாக்குவார்கள். பாருங்க, நியாயத்தீர்ப்புக்கு முன்னால் அந்த ஊரை பார்த்து ஆண்டவர் அழுதார். நியாயத்தீர்ப்பு வரத்துக்கு முன்னால அந்த ஊருக்கு நற்செய்தி அறிவித்தார். அதுதான் இன்றைக்கும் கூட இந்த போதனைகளை நீங்களே கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஐயோ, உன்னுடைய வரப்போகிற காலங்களிலே உனக்கு வரக்கூடிய அவமானத்திலிருந்து நீ தப்பிப்பதற்காக, உனக்கு வரக்கூடிய வெட்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவதற்காக, உனக்கு வரக்கூடிய குழியிலிருந்து நீ எடுக்கப்படுவதற்காக இந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்தில் என்ன நடக்கும்? சந்தோஷம் உண்டாகும். கவனிச்சு பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? என்றால் அந்த பாவி இந்த அழிவிலிருந்தெல்லாம் தப்பிக்கப்படுகிறான். இந்த அழிவிலிருந்தெல்லாம் அவள் தப்பிக்கப்படுகிறாள். ஒரு பாவி மனம் திரும்புவதனால தேவனுக்கு முன்பு சந்தோஷம் என்றால் பாவி மீட்க இயேசு வந்தார் இல்லையா? அந்த தேவன் சந்தோஷப்படுவார். அன்பான சகோதரனே, சகோதரி, நீ அழிவிலிருந்து மீட்கப்பட்டு விட்டால் அவருக்கு சந்தோஷம். இல்லாமல் போனால் உன்னுடைய வாழ்வு கண்ணீரும் கவலையும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்வு. வருவாயா கிறிஸ்தவிடத்தில்? பாவிகளை மீட்க நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார் இயேசு. ரோமர் 6:14 சொல்லுகிறது, கிருபை இருக்கிற இடத்துல பாவம் உங்களை அடிமையாக்க முடியாது. வா, இயேசு கிருபையை வைத்திருக்கிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையை உணர்ந்து நீ கிறிஸ்துவிடத்தில் வா, கல்வாரி சிலுவை இடத்துல வா. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்களை கழுவும். இரண்டாவது, சுத்தமான வாழ்க்கையை அது கொடுக்கும். ஒன்று, பாவங்களை கழுவும், அந்த அக்கிரமங்களை கழுவும், அந்த கெட்ட நடத்தையை கழுவும், அந்த வேசித்தனத்தை கழுவும், அந்த திருட்டை கழுவும், அந்த மோசத்தை கழுவும். உங்களுக்கு ஒரு சுத்தமான வாழ்க்கையை கொண்டு வரும் இயேசுவின் ரத்தம். வருவாயா கிறிஸ்துவின் சிலுவை அண்டை. பாவிகளை மீட்க இயேசு தன்னையே பலியாக தந்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பாவம் உன் வாழ்க்கையில நோய்களை கொண்டு வந்திருக்கலாம், நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம், அவமானங்களை கொண்டு வந்திருக்கலாம், பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கலாம், சாபங்களை கொண்டு வரலாம், வேதனைகளை கொண்டு வரலாம், அணு அணுவாய் சாக வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையை உங்கள் பாவங்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம். தயவு செய்து உனக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தியை உதாசீனம் செஞ்சிராக என்றால் பாவி மனம் திரும்புவதனால் பரலோகத்திலே சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புவதனால சாராய கடையில கவலைப்படுவான், என்ன குடிகாரம் இல்லாத போயிட்டானு. 10 ஊதாரி கவலைப்படுவான், ஐயோ ஒருத்தன் கிடைக்காது போயிட்டானு. 4 தெருவில் சுத்துற அம்மா அவங்க கவலைப்படுவாங்க, ஐயோ நம்ம கூட ஒருத்தர் இல்லாத போயிட்டாலே. ஆம், ஆனால் பாவி மனம் திரும்புவதனால சந்தோஷம் எங்க? பரலோகத்தில். அடுத்தது எங்க சந்தோஷம் தெரியுமா? உங்க வீட்டில. அல்லேலூயா. உங்க வீட்டில தானே உன் பஞ்சாயத்து அழுதுந்தா, ஐயோ என் புருஷன் என்ன மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தி பின்னாடி ஓடிட்டானே, ஐயோ என் பஞ்சாயத்து என்ன விட்டு இன்னொருத்த பின்னாடி ஓடிட்டாலே, ஐயோ உங்க பிள்ளைங்களாம் இப்படி ஊதாரியா போயிட்டாங்களே, அக்கிரமக்காரா போயிட்டாங்களே, ஐயோ குழியில எல்லாம் போய் விழுறாங்க எல்லாரும், என்னைக்கு அவங்க திருந்துவாங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல அழுதுந்தாங்களே, அவங்களுக்கு சந்தோஷம். எப்போ? பரலோகத்துல சந்தோஷம் வரும்போதுதான் உங்க வீட்டுல சந்தோஷம். என்ன பரலோகத்தில் செய்யப்படுவதான பூமியில செய்யப்படும். ஆகவே நீ மனம் திரும்பும் போது, ஏதோ அந்த பாவம் செய்யிட்டேன், இந்த பாவம் செய்யிட்டேன், தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி போலித்தனமான மனம் திரும்புதல் அல்ல, உள்ளம் உடைந்து அழுது அவைகளை விட்டுவிடுவது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது, அதான் மனம் திரும்புதல். நீ சாகணும், அந்த அக்கிரமங்களுக்கு சாகணும். அது திரும்பும் திரும்பும் தலை தூக்கக்கூடாது. வெவ்வேறு பெயர்களில் புத்தம் புதிய மனுஷனாக மனுஷியாக நீங்கள் மாறணும். கிறிஸ்து பாவத்துக்காக சிலுவையிலே செத்தார், கொலை செய்யப்பட்டார், நீதிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். என் அன்பான சகோதரனே சகோதரி, அங்குதான் வல்லமை உண்டு. வருவீர்களா கிறிஸ்துவிடத்தில்? இந்த உலகம் முடியும் மட்டும், ஆண்டவருடைய இரக்கம் காத்திருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை என்றைக்கு முடிவு பெறும் தெரியாது. இன்றைக்கே நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவோம், இயேசுவின் ஆவியினால் நாம் கழுவப்படுவோம், இயேசுவின் இரக்கத்தை கெஞ்சுவோம். அந்த பிசாசு அவன் பிடியை உங்கள் மேலிருந்து எடுப்பான். அந்த வெட்கம் உங்களை விட்டு அகல ஆரம்பிக்கும். நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க ஆரம்பிக்கும் போதுதான் இது நடக்கும். நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவீர்கள். மற்றபடி கொலோசியர் 3:6 சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்தால் தேவனுடைய கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். கோபாக்கினிகளை உங்கள் வாழ்க்கையில் இது கொண்டு வந்தே கொண்டே இருக்கும். என் அன்பான சகோதரனே சகோதரியே, மனம் திரும்புவோமா? ஏதோ சந்தர்ப்பத்தால் ஒரு தவறுக்காக மனம் வருந்துவது என்றல்ல, கொஞ்சம் கண்ணீர் வடிப்பது என்றல்ல பாவ மன்னிப்பு என்பது. ஏதோ அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன் என்று சும்மா மேலோட்டமா சொல்லிவிட்டு திரும்பவும் அதே செய்ய போவதல்ல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது என்பது. பாவத்துக்கு சாவது, தேவனுடைய மகனாக மகளாக மாறுவது, நீதிக்கு உயிரோடு எழுவது. அல்லேலூயா! அந்த பாவ மன்னிப்பு இயேசு கொடுக்க காத்திருக்கிறார். நண்பான சகோதரனே சகோதரியே, நண்பான பெரியோர்களே, குடும்பங்களே, வருவீர்களா கல்வாரி சிலுவையின் கீழே? தன்னுடைய ரத்தத்தால் உங்களை கழுவார். ஒரு சகோதரன் சொன்னார், என் பாவங்களை நான் ஒரு வாரம் அழுது நான் ஒப்பு கொடுத்தேன். ஒரு வாரம் நான் அழுதேன், இரவு பகல அழுதேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் இப்ப அழுதேன் அழுதேன் அழுதேன். என் பாவத்துக்காக அழுதேன், என் துரோகங்களுக்காக அழுதேன், துன்மார்க்கங்களை நினைச்சு அழுதேன். நான் எவ்வளவெல்லாம் கிருமங்கள் செய்தேன் அதை நினைச்சு அழுதேன். ஒரு வாரம் கழிந்து பார்த்திருக்கலாம். உண்மையான பாவ மன்னிப்பை தேடுகிற மனிதன் மனிதி மனுஷியனுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும். அவர்கள் பாவத்துக்கு சாவார்கள், நீதிக்கு சத்தியத்துக்கு பிழைப்பார்கள். கல்வாரி சிலுவையின் கீழே வருவோம். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க காத்திருக்கிறது. மன்றாடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பான சகோதரனே சகோதரியே, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டல்ல, உணர்ந்து வெக்கத்தை அறிந்து, வேதனைகளை அறிந்து, துயரங்களை அறிந்து, தோல்விகளை அறிந்து, அவமானங்களை அறிந்து, அழிவான வழிகளை, குழிகளை அறிந்து, துரோகங்களை அறிந்து, துன்மார்க்கங்களை அறிந்து, பாவத்திற்கு சாவுகிற அந்த நிலைமை. கல்வாரியிலே இயேசு நமது அக்கிரமங்களுக்காக தன்னுடைய உயிரையே தந்தார். அவரோடு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். என் அன்பான சகோதரனே சகோதரியே, மனம் திரும்புவோமா? நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கோம், ஜெபிப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய முடியாது, அடைய முடியாத வாழ்வை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என் இரக்கத்தை பெறுவான் என்றார் ஆண்டவர். பாவத்திற்கு சாக அவைகளை விட்டுவிடுங்கள். செய்த துரோகங்கள், வஞ்சனைகள், வேசித்தனங்கள், மறைவான பாவங்கள், விபச்சாரங்கள், அக்கிரமங்கள், பொய் பித்தலாட்டங்கள், யாமாற்றியது, திருடியது, பழி சொன்னது, பொய் சொன்னது, கொலை செய்தது, மோசம் செய்தது, மோசடி செய்தது, மற்ற குடும்பங்களை கெடுத்தது, மற்றவருடைய பெயர்களை கெடுத்தது, மற்றவர்களுடைய பொருளை வஞ்சித்தது, யாமாற்றியது, எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். சாவு வேண்டும், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் மறுவாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இந்த இடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவின் ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்கி வருகிறார். இயேசுவின் ரத்தம் இந்த இடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவின் ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்கி வருகிறார். இயேசுவின் ரத்தம் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஆவியானவர் அவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, கழுவி சுத்திகரிக்கிறது. ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். மேலோட்டமாக அல்ல, உணர்ச்சி வசப்பட்டல்ல, பாவத்திற்கு செத்து, பாவத்தை செத்து அந்த பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷை கலைந்து விட்டு புது படைப்பாக நீங்கள் மாற வேண்டும், புது படைப்பாக நீங்கள் மாற வேண்டும். அந்த பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்படியாக ஒப்புக்கொடுங்கள். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு துரோகி மேலும் அது வல்லமை இறங்குகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலே சாபங்கள் நுழைந்திருக்கிறது, வேசித்தனங்கள் நுழைந்திருக்கிறது ஆண்டவரே, துரோகங்கள் நுழைந்திருக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களிலே வஞ்சனைகள் இருக்கிறது, கலகங்கள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது, சாபங்கள் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் அவைகள் அழிவதாக. பிசாசு நுழைந்திருக்கிறார், மந்திர தந்திரங்கள் இருக்கிறது, அநேக நோய்கள் வந்திருக்கிற இந்த பாவத்தினால. இயேசுவின் ரத்தத்தால் அவைகள் மறைவதாக, அழிவதாக. இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் அழிவதாக, அவர்கள் மறைவதாக, அவைகள் மறைவதாக. இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ஆவியினால் அவர்கள் கழுவப்படுவீர்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறார். ஒவ்வொருவரையும் தொடுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறார். ஒவ்வொருவரையும் தொடுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறார். ஒவ்வொருவரை கழுவும் ஆண்டவரே. இன்றோடு அல்ல, ஒவ்வொரு நாளும் இவர்கள் பாவத்திற்காக சாகட்டும், ஒவ்வொரு பாவத்திற்காக சாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் பாவத்தை உணராதபடிக்கு செய்த பிசாசை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.